ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 8 சூத்திரம். வழங்குபவர் எம் பட்டமுத்து அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பொருள் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். பொருள் சொல்லணும்னா அதெல்லாம் எப்படி ஆழமான பொருள், மேலடைஞ்ச வாயான சொல்றேன். அதனால இன்றைக்கு 8 சூத்திரத்துல உதார வெண்பாகவும் நம்முடைய சொந்த வெண்பாக ஆகிவிட்டது என்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும். அது காத்தான் இந்த காதல வாங்கி அந்த காதலுடைய போகுது. சுவாமி அப்படித்தான் வச்சிருக்காரு காதல். நேர டைரக்டர் பாயிண்ட் பாயிண்ட் வச்சிருக்காரு காதல். ஆச்சரியமா சுவாமியுடைய படைப்பு. கண்ணு இப்படி இருக்கு, இன்னும் இங்க ஒரு கண்ணு அங்க ஒரு கண்ணு டைரக்டா வைக்கல. காலை மாத்திரம் இப்படி வாங்கி அப்படி விடுதாப்புல ஜோரா வச்சிருக்காரு. வலது காலம் எவ்வளவு அழகோ அதே மாதிரி இடது காலம். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. சிவபெருமான் படைப்பு ரொம்ப அற்புதமான படைப்பு. நான் பல நேரங்களில் பார்ப்பேன் கோயில்ல சாயல சாயிட்டு இருக்கும் போது சில பேர் தீவிரமா செல்ல பேசுவாங்க. அங்க தீவாரம் விளங்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. அங்க சுவாமி சுவாமி பெரியவன் ஆயிட்டு விளங்கவே மாட்டேன். யாத்தையே பேசுறாங்கண்ணா. அப்ப பாப்பேன் சுவாமி இந்த காதுல செல் பேசுறாங்க. ஏப்பா நல்ல புண்ணியம். எனக்கு ஒரு போய் கிட்ட நோய் கேட்டா வேர்வை ஜாஸ்தியாயிரும். பூசணம் ஊதி தான் மறந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு நானும் இங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். சில பேருக்கு காலையில பூசணம் ஊதி அழியவே இல்லை. நான் கணக்கெடுத்து வச்சுட்டேன் யார் யாருக்கெல்லாம் அழியனு. என் கூட செஞ்சவங்க 4 பேர் இருக்காங்க. புதுசு பூசணும் அழியுது, பூசணத்துல அழியுது உடம்பு வாக்கு சில பேருக்கு. நான் அவங்களுக்கு பொறாமப்படுவேன். நல்ல நெச்சிலேயே ஊதி பூசணும். டக்குன்னு மேடையில போனோம்னா அவனுக்கு வேலையில அணிஞ்சிடு. உடனே கேட்கறவங்க என்னையா நெச்சில ஊதி தான் பேசுறாரு, நீரிலா நெச்சிப்பாடுன்னு சொன்னார். அவர் நெச்சிலே இல்லையே. அந்த பையன் டக்குன்னு குழந்தை குடிச்சான். அந்த குறை வரக்கூடாது என்ன. அது மாதிரி இந்த அழகான அடுத்த வெண்பா நீங்க சொல்லுங்கள். அடுத்த அருமையான வெண்பா அதுல இந்த பாசமாகிய அசத்தி பொருள்களால் ஆன்மா அடைகிற ஞானம் பேர் பாசஞானம். இந்த டேபிள், ஒரு புஸ்தகம், இந்த மேஜ, இந்த பீரோ, இந்த பொருள்களால் நாம அடியக்கூடிய அறிவு இருக்குதா அதான் பாசஞானம். பசுஞானம் என்ன? நான்கு அகங்காரம் வீடுக்கு வரும்போது அந்த ஞானம் தான் பசுஞானம். பதிஞானம் எது? சிவகரணங்களாக நம்ம உயிரோடு பசுகரணங்கள்னா சிவகரணங்களா மாற்றி எங்கும் சிவருமான பார்க்கறது அதான் சிவஞானம். அது பதிஞானம். மூன்று ஞானம் அதுல பாசஞானம். இந்த உயிர் உலகத்தில் ஜடப்பொருளால் நமக்கு விளைகிற ஞானம் விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார். அவளும் ஜடப்பொருள்கள், அதனால அவருக்கு ஞானம் தான் பாசஞானம். ஆனால் பசுஞானம் உலகத்துல 4 அகங்காரத்தோடு செயல்படுகிற போது அந்த ஞானத்தின் பெயர் பசுஞானம் எனப்படும். இவை ரெண்டையும் தாண்டி பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாத சிவபெருமானை பதிஞானத்தில் மட்டுமே அறிய முடியும். அந்த பதிஞானம் பதிக்கல் தான் குருவாக வந்து அருள் பாய்கிறது. குருவாக வந்து அருள் பாதித்த உடனே இந்த உயிருக்கு அந்த அருமையான அந்நியம் இன்மையில் அரண் கடல் செலுதல் நிகழ்கிறது. அப்பொழுது அந்த பதிஞானம் உயிரில் மாற்றம் பதிகிறது. எல்லா பொருளையும் பார்க்கிற போது சூர்மானா பார்க்கணும். அதுதான் அப்பர் சுவாமிகள் மாதர் வீரை கண்ணியானை மலையான் மகனோடும் பாடி போதோடு நீர் சுமந்தே உன்னை புகழ்வார் அஞ்சல் சந்தமா அருமையாக கேட்டு கேட்டேன். ரெண்டு பேர் பாடிக்கிட்டாங்க. அதுல யாரும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியும் கடிரும் வருவன கண்ணே. அந்த பெண்யானையும் ஆண்யானையும் கப்பர் சுவாமியுடைய கண்களுக்கு அம்மா அப்பாவை தெரிஞ்சுதான். கோழியும் செவலும் அவர் கண்களுக்கு அருமையா பரமேஸ்வரனும் உமாதேவியார் தெரிஞ்சுதான். அந்த ஆண்மையிலும் பெண்மையிலும் அவர் திருக்கண்களுக்கு அப்படி தெரிஞ்சுதான். பார்க்கிடமெல்லாம் பராபரனை பார்க்கிறார் நம்முடைய பாவேந்தர் ஆகிய அப்பர் பெருமான். அந்த நிலை வருகிறது. எனவே பாசஞானம் அகல்கிறது. பசுஞானம் நீங்குகிறது, பதிஞானத்தை உயர்த்தி நிற்கிறது உயிர். எப்போ அவர் தம்முதல் குருவாய் தவத்தினில் உணர்த்த போது அந்த ஐம்பொருள்களை விட்டு அந்நியம் இன்மையின் அறங்களை செல்கின்ற நிலையில அது பக்குவம் சாத்தியமாகிறது. இந்த அருமையான செய்தியை அடுத்த பாசனத்துல எப்படி விளக்கிறார் பாருங்க. பசுஞானத்துக்கும் பாசஞானத்துக்கும் ரெண்டு உதாரணம் சொல்ற. ஒன்று பாசஞானத்துக்கு நம்முடைய ஐந்து விதமான பொறிகள்ல நாலு பேரை சொல்ற. எல்லாரும் கேட்டா காது, மூக்கு, வாய், உடம்பு. இந்த நாலு பேரும் பாசஞானத்துக்குரியவர்கள். கண்ணிற்கு பத்திடா அது பசுஞானத்துக்கு உமான சொல்ற. இந்த நாலு செயல்பாடுகளுக்கும் கண்ணுக்குள்ள செயல்பாடுக்கும் வேறுபாடு. இந்த நாலு பொய்களும் தன்பால் என்னதான் விஷயம் வருதோ தன்பால் வந்தபட்ட மத்ததான் அறிய முடியும். ஆனா கண் அப்படி இல்லை, கண்ணு தூரத்தில் போகுது. கண் ஒளி தூரத்தில் எங்கேயோ இருக்கிற குடும்பம் பாய்ந்து அதை அறிகிறது. காது அப்படி இல்லை, நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போது நான் பேசுறதும் உங்களை யாராவது பேசுறதும் என் காதில் விடுது. ஆனால் கண் அப்படி இல்லை, எங்கேயோ தூரத்தில் அந்த புதருக்குள்ள ஒரு சின்ன பெருசாய் போது என் கண்ணுக்கு தெரியுது, அந்த போய் கண் பாய்கிறது. பாசஞானத்தை விட பசுஞானம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு பத்தியா. கண்ணுடைய ஒளி சாமி அப்படி வச்சிருக்கிறார், அந்த கண்ணுடைக்கு ஈடுபாடு. ஆக மனுஷனுடைய ஒரு ஒரு ஹியூமன் பாடி, ஒரு மனித உடம்புக்கு சுவாமி நமக்கு இப்படிலாம் இந்த மனித உடம்பினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் விஞ்ஞானி அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு பார்த்தார். ஒரு கணக்கு போட்டு பார்த்து உடம்புல ரத்த இருக்கு, நரம்பு விலை இருக்கு, எலும்பு விலை இருக்கு, கண்ணை குடி மதிப்பு என்ன, காதுக்கு மதிப்பு என்ன, வாய்க்கு மதிப்பு என்ன, 32 விலுக்கு மதிப்பு என்ன, நாக்கு எல்லாம் மதிப்பு போட்டு ஒரு பெரிய பட்டியல் போட்டு கூட்டினான். கம்ப்யூட்டர் கையில பழைய மாதிரி கூட்டினோம் ஜப்பு வந்துடும். கிளீனா கம்ப்யூட்டர் கூப்பிட்டு பார்த்தா எவ்வளவு தெரியுமா, 4 கோடி ரூபாய், 4,50,000. ஒரு மனுஷன் சராசரியாக ஒரு வாலிப மனிதனுடைய உடம்புக்கு கரையும் 4 கோடி ரூபாங்க. சுவாமி 4 கோடி ரூபா நம்ம கொடுத்திருக்கிறாரு. ராத்திரி போனா போங்க, 4 கோடி ரூபா. கொஞ்சம் வயசான மாதிரி என்னமா இருக்க ஒரு 2 கோடியை குறைச்சு கொடுக்குறேன். பல்லு வயிறு, கண்டு வயிறு, காது வயிறு, கால் வேணும், முட்டு வலிக்கு அந்த வலிக்கும் போதா அப்படி 4 கோடி ரூபாய் ஒரு சுவாமியை நமக்கு நன்றி செலுத்த வேண்டாம். நம்மகிட்ட ஏதாவது கேட்டாரா, உனக்கு வேணுமானா கேட்டாரா, நல்லா குடிச்சுக்கரு, நமக்கு இந்த ஏதாவது குறை இருக்கா பாருங்க, கண்கள் எவ்வளவு ஒளி புரிஞ்சி கண்களா இருக்கு, என்ன அருமையான காதுகள், இவ்வளவு பெரிய அருமையான உடம்பு குடிச்சு சுவாமி. கண் வாய இங்க வச்சு காதை மூக்குல வச்சாருன்னா செல்லு என்னத்துக்காகும், எவ்வளவு நேரமாகும். வாய இங்க வச்சு காதை மூக்குல வச்சாருன்னா ஒவ்வொரு பேரும் ஒரு பெரிய பெரிய வில்லத்துக்கு போய் அவங்க செல்லு, ஏன் அம்மா இவ்வளவு பெரிய செல்லா இருக்கு. சுவாமி நமக்காக ரெண்டையும் பக்கத்தை பத்தி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு வச்சிருக்காங்க, நகத்தை வச்சு நீட்டு, இப்படி ஒரு புதுசா வந்திருக்கு. ஏன்னா அப்படி திறக்காங்க, உடனே நகத்தை வச்சு திருவையாடல அப்பர் சாமி பாடுவார், முகமெல்லாம் நீரப்ப அவ பூக்கிட்டுவாங்களா, பூக்கிட்டுறவங்களுக்கு நகமெல்லாம் தேய என்று திருவையாடல அப்பர் சாமி பாடுவார். பூக்கட்டி பூக்கட்டி நம்ம பூக்கட்டு அது வந்து பூக்கட்டி கட்டிக்க நகமெல்லாம் தேஞ்சுதான். இப்ப அதெல்லாம் இல்ல, செல்ல ஓட்டி ஓட்டி விட்டு நகமெல்லாம் தேஞ்சிருச்சு. இப்படி ஓட்டலாம், இப்படி ஓட்டலாம், என்னன்னே எனக்கு விளங்க மாட்டேங்குது. இப்படிங்க இப்படிங்க ஒரு அமுக்கு அமுக்குனா அது சத்தமே போட மாட்டேங்குது, வதிக்கும் சொல்ல மாட்டேங்குது, அது எல்லாருக்கும் இடம் கொடுக்கும். இப்படிதான் வாழ்க மாட்டோம். நகமெல்லாம் தேயன்னு அன்று சொன்னார் அப்பர் பெருமா, இன்று நகமெல்லாம் தேய என்று பண்ணிக்கிட்டு போனோம் நம்ம. ஆகவே இப்படியெல்லாம் சுவாமி ஒரு அழகான உடம்ப நம்ம கொடுத்திருக்கிறார, நன்றி செலுத்த வேண்டாமாயா. ஆக 4 அந்த பொறிகளும் தன்பால் எது வந்ததோ அதைத்தான் அணிவிக்குது. இப்போ இந்த காற்று என் மேல படுது, எனக்கு நல்லா இருக்கு, நல்லா சுகமா இருக்கு. ஆனா இந்த காற்றை இந்த உடம்பு இங்கதான் அணிக்கு, அங்க இருக்கிற ஒரு வெம்மை வெயில இந்த உடம்பு அணிவிக்கிற இங்க இருந்தே பார்க்குது அவ்வளவுதான். ஆனா கண்ணுக்கு மத்தன அப்படி இல்லை, அது சென்று பாய்ந்து கண்ணுமை சென்று பாய்ந்து தூரத்திருக்கிற பொருளையும் அனுபவிக்கிற ஆற்றல் கண் அகத்தான் பசுஞானத்து கோமானதுல. ஆகவே பாசஞானமாகிய நான்கு பொறிகளும் பசுஞானமாகிய ஐந்தாவது பொறியும் இரண்டும் நன்றாக வசப்படுத்தப்படுமானால் பதிஞானம் தன்னால கிடைக்கும். இதான் அடுத்த உதாரணம் என்பார். எவ்வூருவும் தான் என்னில் எய்துவார் இல்லை தான் இவ்வுருவின் பெறே இறையல்ல பெறை இறையல்லன் எவ்வுருவம் கண்போல் அவயவங்கள் காணா அக்கண்ணினார் கண்பேரே காண கடல். நம பார்வதி பதையே அழகர மகாதேவா. அடுத்தபடியாக நிறைவான உதாரணம் என்பார். நிறைவு பெரியவர்களே, எட்டாம் ஜோதிடத்தில் சுவாமிகள் நிறைவாக ஒன்பதாவது உதாரணம் பார்க்கின்ற அதுல அருமையாக சுவாமிகள் நமக்கு என்ன அறிவுரை கொடுக்கிறான்னு கேட்டா, நமக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி பாசங்களை நீங்கின பிறகு சுவாமி குருவா வரார். ஒருவேளை அந்த பாசம் திரும்ப வந்து பற்றிட்டா என்ன செய்ய கேட்டா, ஒரு தண்ணி குளம் இருக்கு அதுல பாசியா இருக்கு, ஒரு கடலை போட்ட உடனே டக்குன்னு பாசி விலகு. அது போல அருளாகிய கல் இருக்கு, குருவா வந்து அந்த கல்லை போட்ட உடனே இந்த பாசமாகிய பாசி அப்படியே விலகி. அங்க உதாரணம் சொல்ற எப்படின்னா, உதாரணம் பாருங்க, அப்படி ஒரு அழகான சூழ்நிலை கண்ணா நம்மை ஆட்கொள்வதற்காக சுவாமி என்ன பண்ற, இந்த பாசத்தை நீக்கணும், பாசத்தில் முங்கி போய் கிடக்குது இந்த உயிர், அதை நீங்கணும். இந்த ஐந்து பொறிகளுக்கு ஏவல் செய்து கொண்டு அது என்ன சொல்லியோ கேட்டுக்கிட்டு இருக்கு, அதை நீக்கிவிட்டு இந்த உலகத்தில் காணப்படும் விஷயங்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு நம்மையே பொருளாக ஐந்து புலன்களும் நம்பால் வருகிறது என்று அந்த பாசத்தை நீக்கிறதுக்காக சுவாமி என்ன பண்றாரா, எப்படி குளத்தில் இருக்கிற பாசி நிக்கிறது கல போட்ட உடனே விலகுதோ அது மாதிரி அவற்றை விலகுமாறு செய்கிறார் என்று அற்புதமாக பாடுற நிறைவு உதாரணம் என்பா அது பார்க்கலாம். ஐம்பொழியின் அன்னையனோ அந்த தர சிவனை ஐம்பொழியை விட்டு அங்கு அணை சகலன் ஐம்பொறியை விட்டு அணை சகலன் அந்த ஐம்பொறிகள் பேசுற விஷயத்திலா விட்டுட்டு சிவருமானோடு சேர்கிறானே அந்த சகல ஆன்மா அந்த சகலன் ஐம்பொறியை விட்டு அங்கு அணை சகலன் ஐம்பொறியன் நீங்கான் நீர் பாசி போல் நீங்கும் அக்கண்மபனி நீங்கானை நீங்கு நினைந்து நம்மை விட்டு நீங்கான் பரமேஸ்வரன். எப்போதும் நம்ம கூட இருக்கிறான் சிவபெருமான், நமக்கு தெரியல. உள்ளத்து ஒருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளமிட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளம் அவனை உருவறியாதே திருமலை நாயனார் அற்புதமா பேசுவார். உள்ளத்து ஒருவனை, உள்ளம்னா நம்முடைய மனசில் ஆன்மா இருக்க, ஆன்மா உயிர், உயிருக்கு உயிரா இருக்கிற சிவபெருமான் உள்ளத்து ஒருவனை உள்ளூர் ஜோதியை நமக்கு அங்க இருந்துட்டு அப்படியே டார்ச் லைட் அடிச்சு அந்த உள்ளத்தை அப்படியே பிரகாசப்படுத்துறார். உள்ளூர் ஜோதியை உள்ள விட்டு ஓரடி நீங்கா நம்மளை விட்டு நீங்க மாட்டாராம். நம்ம விரட்டாலும், நம்ம பார்க்காம இருந்தாலும், நம்ம உதாசீனம் என்னாலும் அவர் போக மாட்டாராம். நீங்கான் உள்ளமிட்டு ஓரடி நீங்கா ஒருவனை நம்மெல்லாம் கூடவிருந்தே தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கே பரமேஸ்வரன். இந்த உலகத்துல நாமெல்லாம் இந்த உலகத்திலே பிறந்து இறந்து உழல்கின்ற போது பரமேஸ்வரன் அத்வைதமாக கலந்திருக்கிறார். ஆகிய ஆன்மா மேலாகவும் சிவபெருமான் அடங்கியிருப்பது போல காட்சி. முத்தி பேர் வரும்போது அங்கே ஆன்மா அடங்குகிறது, பரமேஸ்வரன் மேலாங்கி நிற்கிறார். அதுவும் அத்விதம், இதுவும் அத்விதம். இந்த பெற்ற நிலையில உயிர் உயிர் இந்த பிறந்த நிலையில அந்த அடைகின்ற போது அங்கே ஆன்மாவை நடத்தி செல்கின்ற பரமேஸ்வரன் தன்னை வெளிக்காட்டாவே அட பிரிய மாட்டான். உள்ள விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமோ தான் உடனே இருக்கினோ. ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளம் அவனை நம்மதான் சிவருமான வழிபாடு பண்றோம். நம்ம கூட சிவருமான் இருக்கிறார் ஏத்துக்கலாம். ஆனா ஏ பாவிகளே ஏ அஞ்ஞானிகளே சொல்லலாம். அவங்களையும் சிவருமான் இருக்காரா? இருக்காரு. அவனுக்கு தெரியாது. அவன் எல்லாம் நம்ம ஆட்கள் தான். பிரிஞ்சு போயிருக்கான். வந்துருவான் கொஞ்சம் நாளைக்கு கூட வந்துடுவான். இஸ்லாமியர்கள் அவங்க வந்துருவாங்க. எல்லாம் வர நம்ம கூட வரப்போறாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் ரன்னிங் ரேஸ்ல முன்னாடி போறோம். அவங்கள 50,000 கோடி பிறந்த பிறகு இங்க வருவாங்க. நம்ம போயிட்டே இருக்கோம். சாமி பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கோம். அதனால எல்லாருக்குள்ளயும் சிவருமான் இருக்கிற அவங்க ஏத்துக்கிட மாட்டோம். எங்கூட சிவருமான் இருக்காரா? ஏத்துக்கிட மாட்டோம். ஏத்தானே ஆகணும். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், எங்க ஊர் பேரு சங்கர கோயில். சாமி பேர்ல எங்க ஊர் அமைஞ்சிருக்கு, சங்கரன் கோயில். இந்த சங்கரன் எப்படி சொல்லிக்க சோதி சாமி சங்கரலிங்க பெருமான். அந்த ஊர் பேரு சங்கரன் கோயில். இத நம்ம எழுதினோம். கிறிஸ்தவனும் சங்கரமும் இருக்கிற கிறிஸ்தவனும் முஸ்லீமும் அட்ரஸ் எழுதும் போது சங்கரமே எழுதான். வேற ஒண்ணும் மாத்த முடியாது. முஸ்லீமும் கிட்டத்தட்ட 40,000 பேர் இருக்கான் எங்க ஊர்ல. கிறிஸ்தவன் ஒரு 30,000 பேர் இருக்கான். அவன் தபால் எழுதும் போது இஸ்லாம் தெரிய மூணாம் தெரு எழுதுவான். அதுக்கப்புறம் தெருவை போட்ட பிறகு சங்கரன் கோயில் கிடைத்தான். சாமி எப்படி உண்டாக்கிட்டு பச்சடா? எங்க ஊருக்கு அப்படி ஒரு பெருமை. கடவுள் கிட்டவே இல்லை. கடவுள் உண்டு தரும் முட்டாள். கோயிலுக்குற காட்டு மரணி சொல்றவனும் சங்கரன் எழுதித்தான். கிறிஸ்தவன் முஸ்லீம் விடுங்க. கடவுளே நம்பாதவனும் எழுதும் போது இது ஒரு சங்கரன் கோயிலா? அவங்க கட்சித்தலைவர் பெறல. இப்படியெல்லாம் எங்க பார்த்தாலும் சங்கரன், எங்கும் சிவமயம். இதுதான் நம்ம விரும்புகிற ஒரு உலகம். நம்ம கனவுல அது வரணும். எங்க பார்த்தாலும் சிவம் சிவம் சிவம். எல்லா பக்கமும் நம்ம கூட வந்துடும். அவ்வளவு பேரும் வந்துடணும். ஒரு நாள் வரப்போகும். உங்களில் யாராவது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா வந்தா அப்படி வரும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் நம்ம பக்கத்தில் வச்சிடும். எல்லாரும் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பங்களா அவன் ஒரு பங்களா கொடுக்கான், அவன் 4 பங்களா தரும். இதெல்லாம் வாங்க அப்படின்னு கூட்டு. ஒரு முழு சைவ உலகத்தை உருவாக்குறது உங்க கையில இருக்கு. எதிர்காலம் சொல்லும் என்று நான் விரும்புகிறேன். அதனால நீங்கான் பரமேஸ்வரன் நம்மை விட்டு நீங்க மாட்டான். ஆக பாசி குளத்துல கல்லை எரிந்தவுடன் பாசி விலகுவது போல இந்த சேட்ட பண்ற இந்திரியங்களுடைய அந்த நிலையை மாற்றிட்டு விரைக்கி விட்டு சாமி நம்ம காட்சி கொடுப்பார் என்று அழகா சொல்றப்பார். ஐம்பூரியின் அல்லையனோ அந்ததர சிவனை ஐம்பூரியை விட்டு அகல கனை அகல அங்கு அணைக அணை தகலன் ஐம்பூரியின் நீங்கான் நீர் பாசி போல் நீங்கும் மல கண்மமும் வரின் நீங்கானை நீங்கு நினைந்து நீங்கானை நினைந்து நம்ம விட்டு நீங்கள பரமேஸ்வரன் அவனை நினைச்சுக்கப்பா. உன்னை பாதிலே விட்டுட்டு போறோம் நினைக்காத. உன் கூட இருக்கான் பத்தியா, அவனை நினைக்க வேண்டாமாப்பா. அவன் நம்ப வேண்டாமா ஐயா? உன் கூட இருக்கிறவன் பக்கத்தில் விட்டுட்டு போறோம்னு நினைக்க வேண்டாம். நாம அந்த சிந்தனை பார்க்கணும். யார நினைக்கணும், யார நினைக்க கூடாது. பரமேஸ்வரன் நம்ம கூடவே இருக்கிறார். அவனை நினைக்காம இருக்கலாமா? ராத்திரி நல்லா தூங்கியாச்சு. காலையில் எந்த உடனே எந்திரிச்ச உடனே நம்ம கோயில் இருக்கிற சாமியை நினைச்சுக்கணும். குளிந்திருப்பட்ட ஐயா இங்க இருக்காது. நல்ல அருமையான புஸ்தகம் போட்டுக்கலாம். நல்ல படத்தை பார்த்து அந்த கோயில் போன ஆசையா இருக்கும். போகும்போது குளிஞ்சு கோயில் போயிடலாமான்னு ஆசையா இருக்கும். அப்படி அழகான அந்த கோயிலை நினைச்சு அங்க இருக்கிற மூல பெருமான் நினைச்சு காலையில எந்திரிச்ச உடனே கும்பிடும். விடுவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி அப்படி பெருமான் சொல்றார். விடுவதுமே செய்தித்தாளை கையில் எடுத்து நம்ம பேப்பர் ஒரு கையில பேஸ்ட் ஒரு கையில பேப்பர். இன்னைக்கு இத்தனை பேர் கொலை. ஒரு பத்திரிகையில பாக்கினேன், ரெண்டாவது பக்கம் பூரம் ஷாவா போட்டிருக்கோம். ரெண்டு பேரு பைக்கில் விழுந்து செத்தான். மூணு பேரு யானை மீச்சு செத்தான். இப்படியே ஒரு பக்கம் போற சாவு சாவு என்னடா படிக்கிறது விடிவதுமே வெண்ணீற்றை மெஞ்சில் பூசி வெளுத்தமைந்த கீழொரு கோபணமும் அருமையா அப்பர் பெருமான் சொன்னார் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே எல்லாம் பரமேஸ்வரனுடைய அடியார் பக்கத்துலதான் அவர் இருக்காருப்பா நீ வெறிங்கே போண்டா அதனால எந்திரிச்ச உடனே பத்தை கொண்டு எப்படிக்கு நமக்கு பெக்காபி வேணுமோ அதுக்கு முந்திரணும் இது சார் குடிக்கலையே ஊய்வது போதும் தப்பே இல்லை அழகா ஊய்வது குடிச்ச போய் பூசணும் அவசியம் நோயா இருக்கு காய்ச்சலா இருக்கு உடம்பு ஊதி பூசல நல்லா பூசிக்கலாம் அழகா பூசலாம் தப்பே கிடையாது அது அருமையா சொன்னேன் விடுவில் பூசி அந்த மாதிரி வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு செயலும் பரமேஸ்வரனை மையமா வச்சே செயல்படணும் அப்படி செய்தா சுவாமி என்ன பண்ணுவாரா மாத்திரைக்குள் அருணும் மாற்பேரனேயே ஒரு செகண்ட் மாத்திரைனா ஒரு செகண்ட் அவர் பாத்திரம் சிவனன்று பணிதிரே நம்ம வணங்கக்கூடிய கடவுள் பரமேஸ்வரன் தான் என்னையை வழங்கினார் மாத்திரைக்குள் அருணும் அருணும் மாற்பேரே மாத்திர ஒரு செகண்ட் ஒரு செகண்ட்ல சாமி வந்துருவார் ஐயா திருமால் பேர் யாரோ துண்டுல பார்த்தேன் திருமால் பேருன்னு போட்டிருக்க காஞ்சிபுரத்து பக்கத்துல திருமால் பேரு அருமையான ஊர் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் நோக்கி வழிபட்ட இடம் திருமால் பேர் சன்னதிக்கு நேர மகாவிஷ்ணு கும்பிட்டு இருக்கிறார் மகாவிஷ்ணு நம்ம வெங்கடாச்சலம் இருக்கார்ல திருப்பதி அவர் தான் அங்க வந்து நிக்காது அவர் நாமத்தை போடாம அழகா உபதி பண்ணி நிக்காருங்க நம்ம வெங்கடாச்சலபதி இவருக்கு நாமம் போடுதான் நம்ம அவர் நமக்கு நாமம் போட்டுவார் இது வேணுமா நல்ல சுவாமி மகாவிஷ்ணு அழகா உபதி பூசுறவர்கள் நாமத்தை போடலாம ஐயா இப்படி பண்றாங்க ஐயா அப்பர் பெருமாள் அழகா சொன்னார் மகாவிஷ்ணு சொல்லும் போது நீச்சினை நிறைய பூசி நீத்ததும் ஆயிரம் பூக்கொண்டு ஏற்றுமடி ஒரு நாள் ஒன்று குறைய கண்ணிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆடி நல்கும் அவன் கொணர்ந்து இடிச்சும் கோயில் வீட்டிலிருந்து அடிப்பர் போரும் வீடி மெடலையுள் விகிதனாரே பரமேஸ்வரன் அடியார்ல ஒன்னா நம்பர் அடியார் மகாவிஷ்ணுங்க அதனால நம்மெல்லாம் மகாவிஷ்ணுவ அடியாரா துவேஷமே கிடையாது அடியார வச்சோம் நம்ம சிவருமானுக்குரிய சேர் பெரிய சிம்மாசனம் அதுல வேற யாரும் உள்ள உட்கார ஒரு மனைவி கணவனை கொடுக்குற ஆசனத்தை வேற யாரும் கொடுக்க மாட்டான் கூட பிறந்த யாருக்கோ அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ கொடுக்க மாட்டான் இதுதான் சைவ சமயம் நம்மெல்லாம் உயிர்களெல்லாம் பெண்கள் நம்ம பரமேஸ்வரன் நமக்கு நாயகன் அதனால அவரு கொடுக்கிற சேர வேற யாருக்கும் கொடுக்காது இந்த பக்கம் அந்த பக்கம் எனவன் யாராவது உட்கார்ந்தாங்க விரட்டி விட்டு வாயா இங்க சிவருமானுக்குரிய ஆசனம்யா இவ எஞ்சாய் போய் கடை கழுதி விட்டணும் இதுதான் நம்ம சைவ சமயம் காட்டுகிற வழிமுறை என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை பூசி ஆசைப்படுகிறேன் உதாரணம் வேண்டாம் எல்லாத்தையும் ஒரு வழியா படிச்சு முடிச்சாச்சு அவங்க பிஸ்கத்தை சாப்பிட்டு டீய குடிச்சுட்டு அது கேட்பாங்க ஒரு தைரியம் எனக்கு உண்டு ஏன்னா மத்த இடங்கள்ல போயிருவாங்க பாதி பேர் பேச்ச கேட்க போயிருவாங்க நீங்க போக முடியாது வழியே இல்லையே உங்களுக்கு பஸ்ஸை ஊரை பார்த்து போக முடியுமா போக முடியாது இங்கதான் இருக்கணும் அதனால எப்படியா விடா புடியா காலை திறந்து நம்ம உள்ள அப்படி பிளான் பண்ண ஓரளவுக்கு வெற்றியும் கிடைச்ச மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா என்று சொல்லிக் கொண்டு இந்த அருமையான எட்டாஜிபத்திரத்தை கொடுத்த நம்முடைய ஏந்தராகிய வெங்கடேசன் பெருமானுடைய பாத மலர்கள் நம்ம உள்ளத்துல சாமி வந்து நான் குறிப்பிட எட்டாம் ஜோதிடத்துல ஒரு வழியா நான் முடிச்சிட்டேன் ஒரு வழியா தான் திருப்தியும் நம்முடைய கடமை செய்யாச்சு. மேற்கொண்டு சில பொதுவான செய்திகளை சொல்ல அன்பர்கள் விரும்புகிறார்கள். முதலாவதாக நம்முடைய திருவாவதிரை ஆதீனத்தினுடைய சிறப்புகள் காலையில் சொன்ன மாதிரி பல சனிஜானங்களெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார்கள். நம்முடைய திருவாவதிரை ஆதீனம் நமக்கு செய்த உபகாரங்களில் 14 சாசனங்களில் நமக்கு வைகுண்ட சுவாமிகள், அருந்தி சிவாச்சார சுவாமி, உமாபதி சிவம் இவர்களாம் திருவாவதிரை ஆதீனத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் அருளி செய்த சாசனங்கள் நிறைய. இவையன்றி சனிதானங்கள் ஒரு 3 சனிதானங்கள், பண்டார சாத்திரங்கள்னு ஒரு 14 சாஸ்திரங்கள் இருக்கு. பண்டார சாத்திரங்கள், பண்டாரம்னா பொக்கிஷம் அர்த்தம், பண்டாரம்னா மூல பண்டாரம் வழங்குகின்றா வந்து முந்துமினே திருவாசிரம். அந்த பொக்கிஷங்களையும் அருள் செய்த மடம் நம்முடைய ஆதீன மடம். நம்முடைய நமசிவாமூர்த்திகள் தேரத்தால கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால இங்கே கோவில்களை வாழ்ந்தவர்கள் நமசிவாமூர்த்திகள். அவர்களை ஆட்கொண்ட சித்தர் சிவபிரகாசர் அங்கே திருமறைக்காட்டிலிருந்து சர யாத்திரை வரும்போது மூவலூருங்கிற ஒரு சேத்திரம் மயிலாடுதுறை கடத்தால அங்கே அந்த குழந்தைய பார்க்கிறார். குழந்தைய பார்த்தனும் தமுதன் குருவன தவத்தினு உணர்த்த விட்டு அந்நியமின அரண்டல சேமியன் போல அந்த குழந்தை அவருடைய பாகத்திலிருந்து வழங்குகிறது. வைத்தியநாதன் திருநாமத்தை உடைந்த குழந்தை, வைத்தியசூர பெருமானுடைய அருளாக குழந்தை தொழிலாக பெற்றோர்கள் கிடைத்த இந்த அருமை குழந்தை, வைத்தீஸ்வரன் கோயில ஒரு நாள் வழிபாடு செய்துவிட்டு திரும்பும் போது அந்த குழந்தையை காணவனே பெற்றோர் இயங்குகிறார்கள். அந்த குழந்தை மூலஸ்தானத்து பக்கத்தில் இருந்து ஒரு அருமையான சிவலிங்கத்தை கொண்டு வருகிறது. என்னப்பா இது எப்படி இங்கு கிடைச்சது? மூலஸ்தானத்தை ஒரு சிவாச்சாரியர் கொடுத்தாரு, கண்ணுக்கு தெரியாமல் மறந்துட்டார். அந்த மூர்த்தி தான் இருக்கங்க ஆன்மார்த்த பூஜை வழிபாடு செய்கிறார் திருவாளுநரே. அத்தகைய அருமையான வைத்தீஸ்வரர் பெருமான் பேர்ல அந்த வைத்தியநாதனை ஆட்கொள்கிறார் சித்தர் சிவபிரகாஷ். அப்படியே அவர் அழைத்துக் கொண்டு வர அங்க திருவாரூர குரு சிஷ்யன் அமைகிறார். அப்பொழுது திருவாரூர் சோலையும் அங்க பார்த்தாலும் அருமையான இயற்கை சூழ்நிலை இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஆசிரமத்தை அமைத்து அவர்கள் செல்ல பணி செய்கிறார். ஒரு நாள் நம்முடைய சித்தர் சிவபிரகாசர் தன்னுடைய அருமை மாணாக்கராக நமச்சாமூர்த்திகளை பஞ்சாக்கர தேசிகளை அழைத்து அவருக்கு ஒரு ஆணையிடப் போகிறார். அதிகால 3 மணிக்கு பூஜையை முடிச்சுட்டு சித்தர் சிவபிரகாசர் தன் அருகில் இருக்கிற மெய்யடியார்கள் அழைச்சி நமச்சிவாயத்தை இங்கிருந்து சரிபடி செய்ய சொல்லுங்கள், என் பின்னால் வர வேண்டாம் என்று அவர்கள் சொல்லாமலே குரு திருமறை காட்டு 4 மணிக்கு எழுந்து பூஜை முடிச்சு பார்க்கிறார் குருநாதர் காணும். உடனே சொல்கிறார்கள், இதோ இந்த இடத்துல ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறை, அவர் திருப்படியினால அமைக்கப்பட்ட ஒரு அறை. குருநாதர் சொல்லிட்டார், இந்த இடத்துல இருந்து சரிப்படி செய்யணும். அந்த இடம் தான் ஒடுக்கம். இன்னைக்கு சுவாமி வந்து சன்னிதானம் வந்து அமர்ந்து ஆசீர்வாதம் பண்ற ஒடுக்கம். சாமி ஒடுக்கத்தில் சென்று விட்டாலும் சொல்வார். அப்படி ஆணையிட்டு சென்றார் சுவாமிகள் அங்கிருந்தார். ஆனால் அன்றே இந்த செல்வ செடி பிள்ளை அருள் செலவு நிறைய இருந்தது. பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனார் கோயில் ஆதீனம், அது சிவாக்கர யோகிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சன்னிதானம் அங்கே இருக்கிறார். நாள்தோறும் அவர் என்ன செய்வார், சூரியநாகர் ஆதீனகருத்து நடந்து வந்து நமச்சிவாமூர்த்திகளுடைய அளவலாடி கொண்டு இரவு ஊர் திரும்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மகான் ஒரு நாள் மத்தியானம் 12 மணி இருக்கும் அங்கிருந்து வருகிறார் சிவாக்கரைகள். வந்து நம்முடைய நமச்சிவாமூர்த்தி கொண்டு அளவலாக வருகிறார். அப்படி வருகிற போது சுவாமிட்டு சொல்றாரு, உங்களுடைய தம்பிரான் சுவாமிகள்லாம் ரொம்ப பணிவும் அடக்கமா இருக்கிறாங்களே என்று நமச்சிவாமூர்த்தி வியப்போட சொல்றாரு. என்ன காரணம் கக்காரிவர், வருகிற வழியில பிச்சைக்கிறதுக்காக உங்க தம்பிரான் சுவாமியில பீதியில் வந்தாங்க. அப்பதான் பிச்சையத்து குருநாதர் கொடுத்து மீதி அவங்க சாப்பிடுவாங்க. அந்த காலம் அப்படி